சங்கீதம் 119 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். கடந்த வாரம் அந்த நீதி நியாயங்கள் அப்படின்னா ஏன், அதுக்கு இந்த சங்கீதக்காரன் கடவுளுடைய வசனத்தை எவ்வளவு மேன்மையா ஏன் நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படிக்கு ஜட்ஜ்மெண்ட், கடவுளுடைய வார்த்தை வந்து அதுதான் நம்மள தீர்மானிக்க போகுது. நம்ம பராமரிப்புல நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய நித்திய எல்லை எதன் பொறுத்து இருக்கோம்னா கடவுளுடைய இந்த வார்த்தையில போட்டிருக்கிற ஜட்ஜ்மெண்ட் தான். அதை நம்ம பார்த்து முடிச்சோம். அது 7 வசனத்தை தெளிவா நம்ம பார்க்கல, அந்த ஒரே ஒரு வார்த்தையில ஒண்டி பார்த்தோம். இன்னைக்கு இந்த 7 வசனத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுக்க பார்க்கலாம். இவர் இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நீங்க உங்களுடைய நீதி நியாயங்களை என்ன நான் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கும்படி எனக்கு நீங்க கிருபைய கொடுத்தீங்கன்னா உம்மை நான் துதிப்பேன். ஓகே, அதுதான் அவர் சொல்றது. ஆனா அந்த வசனத்தை வண்டி வரும் அறிவுல நம்ம படிச்சுட்டு போக வரல, இதை தியானித்து இதை நம்மளுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்கு தான் இதை நம்ம ஆழமா சிந்திக்கிறோம், ஆழமா டீப் டைவ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அவர் வசனத்தை பார்க்கலாம், மேல் பார்வையா நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாம், ஆனா அது ஆழமா போகும்போது தான் அது நம்முடைய மனசை இதயத்தை பாதிக்கிறது. அதுதான் மெடிடேஷன்ல நம்ம செய்யறோம். ஓகே, இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க பார்ப்போம். ரெண்டு காரியங்கள், ரெண்டு தலைப்புல நாம் அவர் சொல்றாரு கற்றுக்கொள்ளும் போது, லேர்னிங் ஒரு கற்றுக்கொள்வதனுடைய மிகப்பெரிய தேவையும் கடமையும் முதலாவது பார்ப்போம். ரெண்டாவது, நாம் சரியான விதத்தில் கற்றுக்கொள்ளும் போது அதன் மூலமா வருகிற கனி என்ன, செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஓகே, கடவுளுடைய வார்த்தை அதுதான் நம்மளை தீர்க்க போற நியாயமா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த உலகத்துல எப்படி ஆண்டவர் நமக்கு படி அளக்க போறாருன்றது இந்த உலகத்தை எதை பொறுத்து இருக்குன்னா அவருடைய ரூல் பராமரிப்புல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றது தீர்க்கிறது அவருடைய வார்த்தையா இருந்தா, நம்முடைய நித்தியத்தை தீர்க்க போறது அவருடைய வார்த்தையா இருந்தா எவ்வளவு யோசிச்சு பாருங்க அந்த அதுக்கு தவிர்க்க முடியாத விளைவு என்னன்னா, உங்க பெரிய தேவையும் என்னுடைய பெரிய தேவையும் நம்ம வாழ்க்கையெல்லாம் அந்த வார்த்தைய படித்துக்கொள்ள இல்லைங்களா. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி அமைத்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பாக்கியமாக நம்ம வாழ்க்கை இருக்கும். அதை செய்யாம ஒரு பாக்கியமான வாழ்க்கையோ ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையோ வேதத்தை படிக்காம கற்றுக்கொள்ளாம அந்த சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி நடக்காது. அவர் கற்றுக்கொள்ளணும், எப்படிப்பட்ட கற்றுக்கொள்ளுதல், நம்ம பார்த்து நாங்களும் பைபிள் படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னா, இது பாருங்க அவர் வெறும் அறிவுபூர்வமா கற்றுக்கொள்றத பத்தி பேசல. பரிசேயர்களுக்கும் பைபிள் நல்லா தெரியும், எத்தனையோ பேர் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் நம்மளை விட பைபிள் தெரிஞ்சவங்க, வசன வசனமா மனப்பாடமா தெரியும், வாழ்க்கை பார்த்தா அலங்கோலமா இருக்கும். வேதத்தை வந்து ஒரு படிப்பு படிச்சுக்கிற மாதிரி, ஒரு அகடமிக் நாலேஜ் மாதிரி இல்லாம ஒரு அறிவுல மாத்திரம் தங்கி அதை குறித்த ஒரு எண்ணங்கள் ஒரு கற்பனைகள் மாத்திரம் இருக்கிறது இல்ல, மனசுல மனப்பாடமா படிச்சுக்கிட்டு ஒரு மேல் பார்வையான அறிவை பற்றி அறிவை பற்றி அவர் சொல்லல. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்ற அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, நான் எந்த மாதிரி உங்களுடைய வசனத்தை படிச்சுக்கணும்னா உங்களுடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும், அதனோட கனி செம்மையான இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, நான் அதை கற்றுக்கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கணும்னா இருக்கோம்னா நான் அதனோட விளைவாக என்னுடைய இருதயம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு ஒரு மர்மமாகப்பட்டு ஒரு பரிசுத்தம் இல்லாத அழுக்கு பிடிச்ச மேற்பார்வையான துதி இல்லை, நான் படித்து கொள்ளும் போது நான் கற்றுக்கொள்ளும் போது அது என் இருதயத்தையே உருமாக்கி செம்மையான இதயத்தோடு உம்மை துதிப்பேன் அப்படின்றாரு. இது பாருங்க, இந்த படிப்பு வந்து உலகத்துல நம்ம படிக்கிற படிப்பு மாதிரி இல்லை. அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, டிவைன் இல்லுமினேஷன், தெய்வீக பிரகாசிப்பிதல். அந்த மாதிரி ஒரு பிரகாசிப்பிதல் வந்து எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு செய்ய முடியாது. அது கடவுளால் மாத்திரமே அருளப்படக்கூடிய ஒரு படிப்பு. யோவான் 6:45 சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனும் என்னை பற்றி கேள்விப்பட்டு என் பிதாவினால் கற்றுக்கொண்டவன் என்னிடத்தில் வருவான். அவர்கள் எல்லோரும் தேவனால் கற்பிக்கப்படுவார். பாருங்க, எங்கள் டீச்சர் வந்து கடவுளே ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்களுடைய இருதயத்துக்கு. உதாரணத்துக்கு பேதுருக்கு பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இது எப்படிப்பட்ட ஒரு படிப்பு, இது எப்படிப்பட்ட ஒரு பிரகாசிப்புதல்னா, நம்முடைய ஆத்மாக்கு தேவன் தாமே கற்றுக் கொடுக்கிற ஒரு படிப்பு. இயேசு கிறிஸ்து அவர்தான் கடைசி தீர்க்கதரிசி, இறுதி தீர்க்கதரிசி. அவர் பரிசுத்தாவின் பிரகாசிப்புதல் மூலமாக நாம் படிக்கும் போது அது வெறும் அறிவுல நிற்காம நம்முடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு தொடப்பட்டு நம்ம இருதயங்கள் இருக்கக்கூடிய பிரிஜுடிஸ் இல்லைங்களா, எதிர்மாறான ஆண்டவருக்கு ஆண்டவரை பிடிக்காத பாவத்தை நேசிக்கிற குணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அந்த இருதயம் மாறப்பட்டு கடவுளுடைய வழியில் நாம் நடக்க விருப்பத்தோடு நம்மளை செய்கிற ஒரு பிரகாசிப்பிதர் பாருங்க. அதுதான் அவர் சொல்ற, இட்ஸ் அமேசிங், இட்ஸ் ரெவலேஷன், இட்ஸ் இல்லுமினேஷன். ஜோனாதன் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு பெரிய பியூரிட்டன் பிரசங்கி, அவர் வந்து ஒரு பிரசங்கம் எடுத்திருக்கிறாரு, டிவைன் அண்ட் சூப்பர் நேச்சுரல் லைட். அவர் சொல்றாரு ரெண்டு விதமான அறிவு இருக்குதுப்பா பைபிளை படிச்சுக்கிறாரு. இது ஒண்ணு வந்து ஸ்பெக்குலேட், ஒரு நோஷன். ஆமா இல்ல தெரியும், யாத்ராமன் தெரியும், ஆதியாமன் தெரியும், அதை பத்தி நமக்கு எண்ணத்துல அதை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு எண்ணம் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட வெறும் அறிவில் மாத்திரம் தங்கி இருக்கிற அறிவு நமக்கு பெருமையை தந்து, நாலேஜ் பஃப் அப் பண்ணுவாங்க, அறிவு வெறும் கல அறிவு வந்து நமக்கு பெருமையை கொடுத்து நாம் தெய்வீக பிரகாசித்துதல் அடையாதபடிக்கு நம்ம இருதயத்தை இருளாக்கி விடுகிறது. என்ன ஆபத்து இருக்கு பாருங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு அறிவை பத்தி பேசுற, அதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. எல்லாருக்கும் ரொம்ப பயந்து படிச்சுட்டோம், ரொம்ப தெரியும் நமக்கு. அந்த அகங்கார அறிவு வந்து வேத அறிவு நம்ம தெய்வீக பிரகாசிப்புதல் ஆகாதபடிக்கு நம்மளை தட பண்ணிடுமா. யோசிச்சு பாருங்க, இன்னொரு அறிவு இருக்கிறது, அது டிவைன் இல்லுமினேஷன், பிதானால் போதிக்கப்படுகிற அறிவு. அந்த அறிவு பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, அது வெறும் ஒரு காரியத்தை பத்தி அறிவு மாத்திரம், அதை குறித்த உண்மையான உணர்வு. ஒரு தெய்வீக காரியங்களை வேதம் வெளிப்படுத்துகிற தெய்வீக காரியங்களை குறித்த ஒரு பகுத்தறிவு, ஒரு உணர்வு, ரியல் சென்ஸ் ஆஃப் திங்ஸ், ஒரு ஆவிக்குரிய ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு கன்விக்ஷன் ஆஃப் த ட்ரூத், அதை குறித்த யதார்த்தமான ஒரு உணர்வு. நம்ம மனக்கண்களால கடவுளுடைய காரியங்கள்லாம் எவ்வளவு சிறந்ததுன்னு கண்ணால பார்த்த மாதிரி உணர்ந்த மாதிரி ஒரு ஆத்ம அறிவு, ஒரு டீப் கன்விக்ஷன். எல்லாமே இதெல்லாம் ரியலுங்க, கண்ணால் பார்த்த மாதிரி ஒரு கன்விக்ஷன். அதான காணக்கூடாதவைகளுடைய நிச்சயம் தானே விசுவாசம். ஒரு பிரகாசிப்பிக்கப்பட்ட மனுஷன் வந்து வெறும் அறிவு, இதை குறித்த காரியங்கள் அறிவு இருக்கிறது இல்ல, அதை குறித்த ஒரு பகுத்தறிவு, ஒரு உணர்வு, ஒரு சென்ஸ், கண்ணில் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. கடவுள் மகிமையானவர் அப்படின்னு வரும் வார்த்தைகள்ல சிறந்தவர் பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல, அந்த கடவுள் எவ்வளவு மகிமையானவர் என்ற உணர்வு இதயத்துல இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, வரும் வார்த்தை ஜாலத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல, கடவுள் பரிசுத்தமானவர் என்றத சொல்றதும் பரிசுத்தம் எவ்வளவு நன்மையானது, சிறந்தது, விரும்பத்தக்கதுன்னு இதயத்துல உணர்றது வேற விஷயம். அதுதான் தெய்வீக பிரகாசிப்பிதர். உங்களுக்கு அப்படி இருக்கா, எவ்வளவு பரிசுத்தம் அப்படின்றது, அது வந்து பாவத்தை வெறுக்கணும்னு வெறும் ஆயில சொல்றது, வெறும் அறிவுபூர்வமான ஒரு ஒப்புதல் இல்ல, இருதயத்தாலே பாவத்தை அருவறுப்பது. அந்த தெய்வீக பிரகாசிப்புதல், அந்த மாதிரி லேர்னிங் என்ன பண்ணோம்னா, நம்ம இயற்கையா இருக்கிற இயற்கையான இருதயத்துல கடவுளை குறித்த இருக்கிற பகைய அழித்து, நமக்கு இருக்கிற ஒரு மாறுபாடான பட்சபாதமான எண்ணங்களை விளக்கி, நம்ம சிந்தனைகளை இருதயத்தை எல்லாம் நம்முடைய சித்தத்தை பரிசுத்தப்படுத்தி கடவுளுடைய வழியில நடக்க வைக்கணும். விவேக காரியங்களை குறித்த ஒரு உணர்வு அது வந்து ரொம்ப நம்மள உட்கார்ந்தா நல்லதுங்க, அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காருதான் இல்ல, அதுல இன்பத்தை காண்றது. பைபிள படிக்கும் போது மாபெரும் இன்பம், ஜபம் பண்ணும் போது பெரிய இன்பம், ஜபிக்கணுங்க என்னங்க பண்றதுன்னு இல்ல, அந்த அந்த காரியங்கள்லாம் அந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு நம்முடைய ஆத்ம புலன்கள் எல்லாம் உயிர்ப்பிக்க செய்து அந்த காரியங்களை செய்யும் போது ஒவ்வொரு அங்கமும் ஆத்மீக உணர்வுகள் எல்லாம் உயிர் பழைத்து ஆனந்தப்படுறது. பாருங்க என்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர், உங்களுக்கு இருந்தா இதுதான் டிவைன் இல்லுமினேஷன் எட்வர்ட் சொல்ற. அது ஏற்பட்டிருக்கா அவர், இது கடவுள் யாருக்கு செய்யறாரு, முதலாவது யாருக்கு செய்ய மாட்டாரு, முதலாவது யாருக்கு செய்ய மாட்டாருன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நீதி நியாயங்களை நான் படித்துக் கொள்ளும் போது செம்மையான இதயத்தோடு உண்மை துதிப்பேன். அந்த மாதிரி ஒரு பிரகாசிப்புதல் எனக்கு வரணும். ஆண்டவரே யாருக்கு செய்ய மாட்டாரு தெரியுமா, நம்ம அநேக பேர் நம்ம இருக்கிற மாதிரி இருந்தா நமக்கு செய்ய மாட்டாரு. ஏன்னா எல்லா பேர் கிறிஸ்தவர்களுக்கு செய்யறவர் இல்ல, கொஞ்சம் ஏதோ பைபிள படிச்சுக்கிட்டு அறிவுல பெருசா வளர்ந்துட்டு அந்த அறிவுனால பெருமை பிடிச்ச இதயம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம சில பேருக்கு அப்படி இருக்குங்க. நீங்க அதை நம்பலாம் நம்பாம இருக்கலாம், அப்படித்தான். என்னங்க 10 வருஷம் பைபிள படிச்சிருக்கேன், 20 வருஷம் பைபிள படிச்சிருக்கிறேன், அதனால என்ன இப்ப ரொம்ப தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிச்சு, அது எப்படிங்க இல்ல இல்ல அப்படிதான் நாங்க நினைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கை அதை காட்டுது எப்படி நினைக்கிறீங்க, ஏன் உங்க ரெகுலரா நீங்க பைபிள் படிக்கிறதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க, என்ன சொல்றீங்க பைபிள் ஏன் படிக்க மாட்டேன்றீங்க, ரொம்ப படிச்சுட்டீங்க அதெல்லாம் வீங்கி கிடக்குது இல்லைங்களா. ரெகுலரா ஒரு மீட்டிங்ஸ் நம்ம வைக்கிறோம், ஆண்டவருடைய சத்தியத்தை படிச்சுனா அட்டன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லையா, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. சண்டே ஈவினிங்ஸ் மேட்சா அதெல்லாம் பரவாயில்லன்னு இருக்கிறீங்க, ஏன் அது ஒரு பிரசங்கத்தை திருப்பியும் கேட்கறதுக்கு ஒரு அசட்ட ஒரு அலுப்பு, ஏன் என்னதான் நீங்க சொன்னாலும் உங்க இருதயத்துல ஆழமான அறிவுனால வந்த பெருமை இருப்பதுனாலதான் அது உங்களை அப்படி செய்ய வைக்க மாட்டேன் போதும் நினைச்சுக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு எச்சரிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு அகங்காரம் இருந்துச்சுன்னா கடவுள் தெய்வீக பிரகாசித்துதலை தரமாட்டாரா அப்படிப்பட்டவங்களுக்கு. அது நீங்கள் எப்படி கேட்கிறீங்களோ அதை குறித்து எச்சரிக்கையா இருந்தேன்னு இயேசு சொன்னார் இல்லைங்களா. அவரு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கிறாரோ யோவான் 9வது அதிகாரத்துல, நான் நியாய தீர்ப்புக்கே இந்த உலகத்தில் வந்தேன், என்ன காணுகிறேன் என்று எண்ணுகிறவர்கள் குருடாகும் படிக்கு நியாய தீர்க்க போறார். என்ன ஆச்சரியம், எனக்கு தெரியும் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நானு, நீ எப்ப நினைக்கிறியோ அப்பதான் இனிமே உனக்கு பிரகாசிப்புதலே நடக்க போறது இல்லை. யோசிச்சு பாருங்க, அந்த பரிசுகள் அப்படிதான் ஆயிப்போச்சு, ரொம்ப படிச்சுட்டாங்க. ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட், நமக்கு எப்ப தெரியும் ரொம்ப தெரியும் அந்த அகங்காரம் நமக்கு வருதோ பிரகாசிப்புதல் பாதை நமக்கு போச்சுன்னு அர்த்தம். உங்க லட்சத்துல பேர் அப்படிதான் ரொம்ப தலையில அறிவி பாரு, ஃபாண்ட் தெரியும், 1689 தெரியும், அதை தெரியும், ரொம்ப படிச்சுட்டீங்க. இந்த ரிஸ்க் ஜட்மெண்ட் ஒருவேளை இருக்கலாம் உங்களுக்கு, இதெல்லாம் ரொம்ப பெருசா இல்லாம இருக்கலாம். யாருக்கு இந்த அறிவு கிடைக்கும், இந்த பிரகாசிப்புதல் யாருக்கு கிடைக்கும்னா, இயேசு யோவான் 8:31 சொல்றாரு, என் வார்த்தையை நீங்கள் விடாமுயற்சிய தொடர்ந்து போனா அப்ப நீங்க என்னுடைய உண்மையான சீஷர்கள். ஒரு சீஷர்னா யாரு, வார்த்தையில தொடர்ந்து படிக்கிறவன், தன்னை வாழ்நாளெல்லாம் படிப்பதற்காக அர்ப்பணித்தவன் அவன்தான் சீஷர். அந்த அதே வசனத்தில் அடுத்தது சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த தெய்வீக பிரகாசித்துதல் யாருக்குப்பா வரும், எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. தேவனுடைய வசனத்தை 5 வருஷம் படிச்சுட்டேன், 10 வருஷம் படிச்சுட்டேன் இல்ல, என் வாழ்க்கையெல்லாம் ஒரு வசனத்தை படிப்பதற்காக என் மனதை திறந்த மனதோடு ஆர்வமான இதயத்தோடு எப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுவாங்க ஆர்வத்தோடு கேட்கிற ஒரு மனநிலைமை எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுகிறவனுக்கு தான் அது கிடைக்கும். எப்போ நமக்கு தலையில வீங்கி போய் அகங்காரம் வருதோ ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் நினைச்சோமோ நம்ம சீக்கிரம் இருக்க நிறுத்திட்டோம். இனிமே சீஷர்களா இல்லாதவர்கள் அவர் என்ன சொல்ற, தொடர்ந்து வசனத்தில் நீங்க போனா சீஷர்களா இல்லைங்க, அப்போ உங்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வீங்க. எப்போ நமக்கு நின்று போதோ ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்க, அப்போ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், ஜட்மெண்ட் வந்துச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு முக்கியம் பாருங்க, வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை மன திறந்த இதயத்தோடு திறந்த மனசோடு படிக்க கத்துக்கணுங்க. இந்த தெய்வீக பிரகாசிப்புகள் அதுதான் சீஷர்ன்றது சரிங்களா. ஈசான சர்ச் ஆரம்பிக்கும் போது அதனாலதான் முதல் நூற்றாண்டு சபை ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவ மதம் ஆரம்பத்திலிருந்தே என்ன மாதிரி ஆரம்பிச்சிச்சு, எல்லாருமே சீஷர்கள் ஆனார்கள். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 6:2 திரளான மக்கள், எக்கச்சக்கமா சபை வளர்ந்துருச்சு. திரளான சீஷர்கள், ஒரு உண்மையான சபை. சீஷர்கள் என்ன, தங்களை வாழ்நாளெல்லாம் படித்துக் கொள்வதற்காக அர்ப்பணித்த மக்கள். தே ஆர் லேர்னர். நம்ம அப்படி படிக்கிறோமா, நம்ம படிக்கிற ஸ்கூல் வந்து சர்ச். சர்ச்சுடைய முதல் வேலை கற்றுக் கொடுக்கிற வேலை. எஸ் உலகம் எங்கும் போய் நீங்கள் எல்லாரையும் சீக்கர் கிளாஸி நான் கற்பித்த டான்ஸ் ஆடவையில் எல்லாரையும் வேணாரா, இல்ல நான் கற்பித்த யாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன். நம்ம சிலபஸ் என்ன, சர்ச் தான் நம்முடைய ஸ்கூல், நம்முடைய சிலபஸ் தான் வேதம். ரட்சிப்புக்கு ஞானி உள்ளார்களா, எந்த மனிதனும் தேறினவனா, எந்த நற்கிரியம் செய்ய தேறினவனா மாத்துறது வேத வசனம் தான். அந்த அளவுக்கு நீங்க வளரலன்னா அகங்காரம் வந்துட்டு நான் ஆண்டவர் குருடாக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். யார் நம்முடைய டீச்சர்? ஆமா, ஆண்டவர் பிரதான டீச்சர் கிறிஸ்து தான். ஆவியானவர் மூலமா கிறிஸ்து தான் டீச் பண்றாரு. அவர் தான் ப்ராஃபெட். ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பாஸ்டர்ஸையும் ப்ரீச்சர்ஸையும் அவர்கள் மூலமா, அந்த ப்ரீச்சர் நம்ம காதுக்கு தான் பேசுவாங்க. ஆனா அந்த காதுகள் பேசுகிற அந்த சாதனத்தை வைத்துத்தான் இந்த பிரதான தீர்க்கதரிசி கிரியேட் செய்கிறார். அவருடைய ஞானத்துல இந்த மாதிரி பலவீனமான நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நேரா பேசினா நம்மளாம் தாங்க முடியாது இல்லைங்களா. மோசே காலத்துல பேசும்போது ஐயோ மோசே நீங்களே பேசுறீங்கன்ற மாதிரி, நம்ம நம்முடைய சோதனைகள், நம்முடைய நம்மள மாதிரி ஒரு பாவ மனுஷரா இருக்கிறவங்க, நம்முடைய பலவீனங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களை, போதல்களை, நம்முடைய சோதனைகள், தேவைகள், உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய மனிதர்களை வைத்து அவர்கள் மூலமாகத்தான் அவர் நமக்கு தெய்வீக பிரகாசிப்புதல் கொடுக்கிறார். இந்த ஸ்கூலு சர்ச் தான் ஸ்கூலு. நம்முடைய சிலபஸ் என்ன, வேதம் தான் சிலபஸ். அதுல டீச்சர் பிரதானமா கிறிஸ்து இருந்து அவர் கீழே இருக்கிற போதகர்கள். அந்த ஸ்கூல்ல யாரு தெரியுமா பெரிய ரேங்கர், யாருக்கு ரொம்ப பயந்து தெரியுமா, அவங்க இல்ல, யார் ரொம்ப வேதத்தை கடைபிடிச்சு இந்த வசனத்தின் ஆண்டவரை ரொம்ப துதிக்கிறவங்க. இந்த ஸ்கூல்ல எத்தனை கட்டளை படிச்சுக்கிட்டவன் இல்ல, அந்த கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்ட கிருப வாங்கி அதன் கீழ் படியிலோ அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். உண்மையா படிச்சுக்கிட்ட அவன் தான் இந்த ஸ்கூல்ல. வெறும் படிச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணாம இருந்தா நம்ம சில பேர் ஒரு வியாதி வருமா, அந்த வியாதி ரிக்கெட்ஸ்ன்னு, தலை வண்டி வீங்கிருமா, கை கால்லாம் ரொம்ப மெலிசா இருக்குமா, நம்மளுக்கு அதே பிரச்சனை தான். ஒருத்தர் சொல்றாரு, நான் படிக்கக்கூடிய காரியங்களை கீழ்படிக்கிறவர்களா இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ள படிக்க வேண்டிய விதத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இல்ல. நாம் படிக்கிற காரியங்கள் கீழ்படிவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கலன்னா நம்முடைய பெருமையும் ஆங்காரமும் நம்ம தடை பண்ணுகிறது. ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ, ரொம்ப இதை புரிஞ்சுக்க, இதுக்காக தெரியும் நீ, அந்த குருட்டுல தெரியோன்ற குருட்டுல தெரியும்னு நினைக்கிறவங்க குருடாக்கிறவர்ன்றாரு ஆண்டவர். ஒன்னு யோவான் 2:4 சொல்லுது, என் கற்பனைகளை அறிந்து அதை கீழ்படியாதவன் பொய்யனா இருக்கிறான், சத்தியம் அவனுக்குள்ள இல்ல. சத்தியம் அவனுக்குள்ள இல்ல. ட்ரூத்தை நம்ம பிராக்டிஸ் பண்றோமா, யோசிச்சு பாருங்க. இருதயத்துல இருந்து இயேசுகிட்ட நம்ம வரும்போது, சில பேர் நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிக்க போகும்போது அந்த போய் வியாதியை பத்தி எப்படி மருந்து கொடுக்கணும்னு படிக்க மாதிரி பெரிய டாக்டர்ஸாக வரல, நம்ம எல்லாம் பேஷண்ட்ஸா வந்துருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம டாக்டர்ஸ் நினைச்சுக்கிறோம், அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன இந்த சோமன் ஓகே படிச்சுட்டுமா, இதை வந்து மற்றவங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்றதுதான். இதை அறிவுல ஒண்டி பார்த்து ஓகே நல்லா மனசுல வச்சுக்கிட்ட, அந்த நீயே ஒரு பேஷண்ட்டுப்பா, நீ வந்தது வந்து மற்றவங்களை சரி பண்றதுக்கு டாக்டரா வரல, நீயே ஒரு பேஷண்ட்டு, அந்த மருந்து கொடுக்கப்பட்டது உனக்காக, உன்னுடைய அந்த மருந்து அந்த வியாதி எப்படி சரி பண்றதுன்னு கத்துக்கிறது இல்லை, உன் வியாதி அது தெரியாதவருக்கு கொடுக்கணும், அவர் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம எடுத்துக்கணுமே. நீங்கள் என் வசனத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர்கள் தான். எல்லாருமே அப்படித்தாங்க வளர்ந்தாங்க. தெய்வீக பிரகாசித்துதல் எப்படி அடைஞ்சாங்க, யாருக்குமே இந்த பெருமை வந்துடல, எனக்கு ரொம்ப தெரிஞ்சு. தாவீது எடுத்து பாருங்க, இந்த முழு சங்கீதத்தை எழுதுறவர், வேதத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறவர், இவ்வளவு பெரிய சங்கீதத்தை எழுதியிருக்கார். அவரே என்ன சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ளும் போது உண்மை நான் துதிப்பேன். இந்த முழு சங்கீதத்திலையும் ஆர்வம், சிறந்த மனசு, சிறந்த இருதயம், உங்களுடைய வார்த்தையில அதிசயமான காரியங்களை காணும்படி என் கண்களுக்கு, அந்த வாங்க உங்களுக்கு இருக்கா, உண்மையா கேட்டு பாருங்க. ஏன் இல்ல தெரியுமா, உங்க இருதய பெருமை ரொம்ப படிச்சுக்கிட்டோன்னு பெருமை அது இருந்துச்சுன்னா தெய்வீக பிரகாசிப்புதல் நமக்கு நடக்காது. எட்வர்ட் சொல்ற பவுல் அப்பேற்பட்ட பவுல் அவர் அதிகாவது அறிவா அவரே சொல்றார் நான் அடைந்தாயிற்றுன்னு நான் நினைச்சாம போச்சுப்பான் நானே அடையில நான் இன்னும் அவரை அறிய வேண்டும் என் வாழ்க்கையை பின்னாளர்களை விட்டு முன்னாளர்களை இன்னும் ஆர்வமா தெரிஞ்சுக்கணும்ன்ற தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு எப்ப போச்சு அப்ப நீங்க சீசர்ல இல்லைங்க நீங்க சீசர்ல இல்ல ஏதோ ஒரு ஆபத்து ஆவிக்குரிய வியாதி வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இது என்ன ஒரு பாடம் நம்ம படிக்க வேண்டியது உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா நீங்க ஒரு லேர்னரா நீங்க ஒரு டீச்சர்னா அது அந்த ஆர்வம் உங்களுக்கு போச்சுன்னா பிரகாசிப்புதல் அடைய முடியாது. ரொம்ப தேர்ச்சிக்கு வரும் இது நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்னா வாழ்க்கையெல்லாம் ஒரு திறந்த மனசோடு இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் வேதத்தை படிக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தை விட்டுறாதீங்க. அது எப்போ போச்சோ அப்போ ஆபத்து வந்துச்சுன்னு அர்த்தம். கடவுள் தான் போதகர்களை வச்சிருக்காரு ஆனா ஆண்டவரே அவர்கள் மூலமா போதிக்கிறாரே நம்ம அதை படிக்காம இருந்தா நம்ம இருதயம் மாறாது. அதை நம்ம படிக்காம வசனத்தை படிக்காம ஆண்டவர் சொல்றாரு ஒரு செத்தவன்ல இருந்து உயிரோடு வந்தாலும் நீ நம்ப மாட்ட மாற மாட்டேன்ற இதன் மூலமா தான் நம்ம மனது பிரகாசிப்பிக்கப்பட்டு இயற்கையான குருடெல்லாம் நீங்கி நம்முடைய இருதயத்துல இருக்கிற பாவ ஆசையெல்லாம் தீர்ப்படுது. நம்முடைய பிரிஜுடிஸ் நம்ம ஆண்டவரை பிடிக்கிறது இல்ல வசனத்தை பிடிக்கிறது இல்ல பாவ நேசம் அதெல்லாம் எப்படிங்க மாறுறது ஆண்டவருடைய வசனம் பிரகாசித்ததுனால அது நமக்கு நடக்காம போச்சுன்னா ரொம்ப நாள் தாங்காது இல்லைங்களா. பார்த்து படிச்சுக்கணும் சரிங்க. இது ஒரு முக்கியமான பாடம். நம்ம ஒரு சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி முதலாவது நம்ம படிப்பதனுடைய அவசியமோ கடமையும் எவ்வளவு அவசியம் எப்போ படிக்க நிறுத்தணுமோ முடிஞ்சு போச்சு. எங்க பழைய பாடத்தை சொல்லுவாரு நான் ஒரு முட்டாளையா அப்படின்ற ஒரு பாட்டு பழைய பாட்டு வரும் அதை எப்ப பாரு பாடிக்கிட்டு இருக்கணும். எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இன்னும் படிக்கணும் எப்போ எனக்கு தெரியும்னு வந்துருச்சோ அப்ப ஆகத்து பாருங்க எத்தனை மாம்ச இச்சைகள் நமக்குள்ள இருக்குது எத்தனை உலக ஆசை எத்தனை பாவங்கள் இருக்குது இதெல்லாம் சத்தியம் இன்னும் தெரியப்படுத்தலையே நம்ம இன்னும் எந்த நற்கையும் தேறினானா மாத்திர அளவுக்கு நம்ம சத்தியம் பண்ணிருச்சா வெறும் அறிவுல நாலு காரியங்களை கத்து வச்சுக்கிட்டு அகங்காரம் நமக்கு வந்துச்சுன்னா பாபு எப்பனா டைம் இருக்கும்போது பயில படிப்போம் எப்பனா முடிஞ்சா மீட்டிங்க்கு வருவோம்ன்ற அகங்காரம் நமக்கு இருந்துச்சுன்னா எங்க பிரகாசிப்புதல் வரப்போகுது. 10, 20, 30 வருஷம் ஆனாலும் பவுல் சித்திர மாதிரி இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்களா இன்னும் மாம்சீகமா இருக்கிறீங்களா நீங்க வளரவே இல்லை எத்தனை சத்தியங்கள் வளர்ச்சி இல்லை. ஓகே பெரிய தேவை படிக்க வேண்டியது அவர் சொல்ற அப்படி படிச்சு பிரகாசிப்பிக்கும் போது என்ன நடக்கும்ன்றாரு உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது அந்த வசனங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செமையான இதயத்தோடு உண்மை துதிப்பேன் என்ன அருமையான வசனம். எவ்வளவு இத நம்ம படிக்கணும் நமக்கெல்லாம் அது துதின்றதே எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கு. ஏன் குறைஞ்சு போயிருக்கு தெரியுமா அகங்காரம் போய் சொல்றேன் நான் நம்ம படிச்சுக்கிறது இல்ல இதயம் சொல்ற மாதிரி இதயத்துல கிருப வளர்ற மாதிரி அந்த சத்தியங்கள் வேலை செய்யறது இல்ல ரொம்ப அறிவோடு நிக்கிறது. நமக்கு இயற்கையான ஒரு கடமை ஆண்டவரை துதிக்கணும் இல்லையா சரிங்களா சிறந்த கடமை. பரலோகத்துல எல்லாரும் தொடர்ந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம் ஒரு காரியத்தை ஒண்டி தொடர்ந்து செய்வோம் அவரை துதிக்கிறது எல்லா பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களும் ஆண்டவர் துதிக்கிறாங்க. ரோமர் 1 சொல்லுது மனித குலத்தின் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவரை தேவனென்றும் அறிந்தா அறிந்து அவருக்கு ஸ்தோத்தரிக்காமல் போனார். நீங்களும் நானும் எவ்வளவு குறைவா ஆண்டவரை துதிக்கிறோம் சரிங்களா. கடவுள் நம்ம ஜபத்தை கேட்கும் போது வெறும் விண்ணப்பங்கள் நிறைய செய்யறோம் ஆனா எவ்வளவு துதி அந்த 10 குஷ்டரோகிகள் வந்த மாதிரி ஒத்தந்தான் துதிச்சான் அந்த துதிகள் எவ்வளவு குறைவு. இவர் சொல்ற நான் துதிப்பேன் தேவனே எல்லா ஜனங்களும் உண்மை துதிக்கிட்டோம் துதி செம்மையானது. எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு சேர்ந்த இலக்கங்கள் நமக்கு கிடைக்கும் துதி நமக்கு பெரிய நன்மை கொடுக்கக்கூடியது. ஒரு சங்கீதம் 66:5 இருக்குது எல்லா ஜனங்களும் உண்மை துதிக்கட்டும் ஆண்டவரே அப்படி துதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும். ஆண்டவரை நம்ம ரொம்ப துதிக்கும் போது தேவன் நம்ம பலனை பூமி கொடுக்குமா? எந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருந்து சுதி வானத்துக்கு அந்த நீராவி மாறி போகுதோ, அவ்வளோ அளவுக்கு மழை வர மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறோமோ சபையாக, அந்த அளவுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்ம சபைக்கு இருக்கோங்க. ஏன் துதி இல்லை நம்ம கிட்ட? யோசிச்சு பாருங்களேன். அதோ சரீர விதமான காரியத்துக்கும் துதிக்கணும்னா யோசிச்சு பாருங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்கு எவ்வளவு துதிக்கிறோம் நம்ம? ஏன்னா ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிகமா துதிக்கணும் இல்லையா? ஆவிக்குரிய காரியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே, அவருடைய இறையான அன்புனால கிடைக்குது. தண்ணியை கொடுக்கிறார், சாப்பாடு கொடுக்கறாரு, வீடை கொடுக்கறாரு, சந்தோஷம், இது இது இதுவே போதும் விடு இதுங்களுக்குன்னு விட்டுருக்கலாம் அவரு. அந்த சரீர தேவைகள் மாத்திரம் இல்ல, நம்முடைய சிறந்த தன்மையா இருக்கிற நம்முடைய ஆத்ம தேவைகள் ஆண்டவர் சந்திக்கிறாரு. வெறும் அரிசி தானியம் என்ன கொடுத்தா போதும்னு எல்லா மனுஷனுக்கும் போதும்னு விட்டுட்டார். ஆனா அவிக்கூறிய ஆத்மாவை உயிர் தொலைக்க வைத்து, அதுக்கு அவிக்கூறிய போஷணையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, எத்தனை அவிக்கூறிய ஐக்கியத்தையோ ஸ்பெஷல் கிஃப்ட் இல்லையா, அவிக்கூறிய காரியங்கள், அதுக்கு துதி நமக்கு இருக்கா? அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே, வெறும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவருடைய இறையாண்மை கிருபையினால கிடைக்கிற வரங்கள் ஆச்சே, அதுக்கு எவ்வளவு துதி இருக்கணும் நமக்கு? ஒரு ஒரு மனுஷன் ஒரு புது ஷர்ட்டை நமக்கு கொடுத்தான்னு அவரை துதிக்கிறது, நமக்கு ஒரு புது இதயத்தை கொடுத்தாருன்னா அவர் எவ்வளவு துதிப்போம்? அந்த மாதிரி உலகத்துல சேட்டை கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாருன்றமே ஆவிக்குரிய காரியங்கள் எத்தனை பெரிய காரியங்கள் செய்யற. ஒரு துணி கிழிஞ்சு போச்சு, அந்த துணியை ஒருத்தர் தைச்சு கொடுத்தாங்க, நன்றி. ஆனா நம்ம இதயமே உடஞ்சி போச்சு, அந்த இதயத்தை சுகம் பண்ணாங்கன்னா எவ்வளவு நன்றி செலுத்தணும்? ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் வந்து உலக காரியங்களோட 10,000 மடங்கு சிறந்ததுங்க. அதுக்கு எவ்வளவு சிறந்த துதி செலுத்தணும்? தேவன் உங்களை எதேசியர் 1 போய் சொல்ற மாதிரி சகல விதமான ஆவிக்குரிய காரியங்களோட ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. போன வாரம் இந்த சுயாதீன சித்தத்தை பத்தி சில பேர் சொல்லிட்டு இருந்தேன். என்ன பெரிய வேலையை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அது ஒரு வாழ்க்கை நான் யோசிச்சு பார்க்கும் போது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தங்கத்தையும் பணத்தையும் எல்லா சொத்தையும் நமக்கு கொடுக்கறத விட ஒரு பெரிய காரியத்தை நம்ம உள்ள செஞ்சுட்டாரு. ஏன்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா சுயாதீன சித்தத்தோடு படைக்கப்பட்ட நாம், நாம் சுய விருப்பத்தோடு இஷ்டப்பட்ட ஆண்டவர் கிட்ட வந்தா தான் உண்டு. அப்படி வரலன்னா ரட்சிக்கப்படவே முடியாது. அப்படி நம்ம வந்து வரவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட இயற்கை நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா நம்ம இயற்கைக்கு ஏற்றபடித்தான் விருப்பத்தோடு சுயாதீனத்தோடு வருவோம். நம்ம இயற்கை வந்து பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய் பாவத்துல செத்தவர்கள் ஆனதுனால எத்தனை கோடி வருஷங்கள் நரகத்துல போட்டு வேக வச்சாலும் சரி, விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம வரமாட்டோம். ரெவலேஷன்ல பாருங்க, வாதிகளா ஊத்துறாரு, மனம் திரும்ப கூடாது, இல்ல ஆண்டவரை சபிப்பாங்க. ஏன் அந்த இருதயம் விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட வராது? ஆண்டவர் அப்படியே ஒரு பணியை நமக்குள்ள செஞ்சிருக்கிறாரே, புது ஜென்மோன்னு கொடுத்து, மறு ஜென்மோன்னு கொடுத்து, சுயமா விருப்பத்தோடு நானா இஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட வர்ற காரியம் இருக்கே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தங்கமும் கொடுத்தாலும் அந்த பெரிய அற்புதம் நடக்காதுங்க ஒரு மனுஷனுக்குள்ள. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பணத்தை கொடுத்தாலும் அத்தே பெரிய ஒரு காரியத்தை உனக்குள்ள நான் செஞ்சிருக்கிறேன்னே என்ன நன்றி இருக்கு நமக்கு? உள்ள நன்றி கட்டவங்க நம்ம. உலகத்துல ஒண்ணு கிடைச்சிட்டா போதும், சோத்திரமாண்டவரே, சோத்திரம் கீழே குடிச்சீங்க, சோத்திரமாண்டவரே. ஆனா அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் செலுத்தாஹே. நம்ம இருதயத்தை நம்ம கடிந்து கொள்ளணும். நம்ம என்னையே நான் கடிந்து கொள்றேன், எனக்கு ஏன் இப்படி இருக்குது, எனக்கு ஒரு ஏதோ ஒன்று பெருசா ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிட்டா, பெரிய பணம் வந்துருச்சுன்னா எவ்வளவு நன்றி சந்தோஷம். அதுக்குரிய காரியங்கள்ல அது என்ன காட்டுது தெரியுமா? ஆவிக்குரிய சரீர உணர்வுல, மாம்சீக உணர்வுல ரொம்ப இருக்கிற ஆத்மால இன்னும் வளராது. சங்கீதக்காரன் சொல்றார், தேவனே உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செமையான இதயத்தோடு உங்களை துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கணும். இதுல என்ன ஒரு சில பாடங்களை படித்து முடிக்கலாம். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? என்னோட கனியாக நாம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் போதுதான், படிக்கும் போது அதனால பயனடையும் போது ஆண்டவரை நம்ம துதிக்கிறது நம்முடைய கடமை. ஏன்னா அது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதுனால தான் நம்ம கத்துக்கிறோம். பாருங்களா, கற்றுக்கொள்ளுகிற இருதயமும் சரி, நான் படிச்சுட்டேன், நான் டைம் எடுத்து படிச்சேன், அந்த படிக்கிற டைமையும் சரி, அந்த படிக்கக்கூடிய ஒரு இருதயத்தையும் கொடுத்தவர் யாரு? அவர் தானே கொடுத்தாரு. அந்த வெளிச்சத்தை கொடுத்தவர் அவர் தானே. அது எல்லா துதியும் அவருக்குதான் போகும் இல்லைங்களா? ஒரு கழுத மாதிரி எப்ப சொன்னாலும் திருந்தாத ஒரு ஜென்மங்களா நம்ம இருந்தோம், அறிவே இல்லாதவர்களா இருந்தோம். எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்படிதான் நம்ம இருந்தோம், அடக்க முடியாத அடம் பிடிச்சவர்களாக. ஆனா கற்றுக்கொள்ளுகிற இதயம், மாறக்கூடிய இதயம் ஒரு வசனம் தான் நமக்கு கொடுத்துச்சு. ஆண்டவர் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாருன்னா அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீங்க செலுத்துறீங்களா? எவ்வளவு பெரிய பாடம் இது, எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சுட்டு வரோம் நம்ம. ஆண்டவர் எத்தனை சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, என்ன நன்றி செலுத்துறீங்க? எவ்வளவு பெரிய சின்ன உமிஷன் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாருன்னா அதுக்கு நன்றி செலுத்தணுமே. எவ்வளவு அப்படி நன்றி செலுத்த விட்டு பேக்லாக் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கு, எத்தனை துதி செலுத்தாம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எவ்வளோ கட்டுக் கொடுக்கறது நன்றி இல்லை, அந்த தலையில தான் இருக்கு. அதனாலதான் நமக்கு ஒருவேளை ஆவிக்குரிய பிரகாசிப்புகள் நடக்கலையோ, அவங்க கத்துக்கிட்டு தலையதான் வீங்கிட்டு போது ஒரு ஆவிக்குரிய பிரகாசிப்புகள் இல்லையே, எந்த அளவுக்கு நன்றியா இருக்கிறீங்க? இத்தனை சத்தியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம பார்த்து படிக்கணும். ரெண்டாவது ஒரு பாடம் இதுல என்ன படிக்கிறோம், ஆண்டவருடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம ஆண்டவரை சரியான விதத்துல துதிக்கவும் ஆராதிக்கவும் முடியும். உங்களுடைய பிரமாணங்கள் நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது அப்பதான் செம்மையான இதயத்தோடு நான் உங்க துதிக்கன்றாரு. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கேன், வர்ஷிப் வந்து லைட்டை போட்டுக்கிட்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு ஆடுறது இல்லை. வர்ஷிப் கடவுளுடைய வார்த்தைய, கடவுளுடைய வெளிப்பாடுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் தான் ஆராதனை. ஆண்டவரை பத்தி ஒரு காரியம் கத்துக்கிட்டேன் நம்ம போது மனசுலயோ இருதயத்திலயோ மனப்பாட்டில் தொடப்படும் போது ஒரு உணர்வு வருதே, அதுக்கு நாங்க ஆராதனை இல்லைங்களா, துதிப்பேன் அப்படின்ற. ஒரு போலி கிறிஸ்தவத்துக்கு உண்மையான கிறிஸ்தவத்துக்கு என்ன வித்தியாசம், போலி கிறிஸ்தவம் எல்லாம் சுய மகிமையை எடுத்துக்கும், உண்மையான கிறிஸ்தவம் ஆண்டவருக்கே மகிமை கொடுக்கும். நம்ம அப்படிப்பட்டவங்களா, ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம சபையில எத்தனை துதி இருக்கணும். துதி இல்லாததுக்கு என்ன தெரியுமா, அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம சுயநல சுயன்ற ஈகோன்ற பெருமைன்ற பலிபீடத்தை கொடுத்துக்கிறோம். அதுக்குதான் துதி இல்லை நமக்கு. நம்ம சுயநலம் பிடிச்சவங்க, பெருமை பிடிச்சவங்க, நம்ம எந்த அளவுக்கு பெருமைப்படையுதோ துதி வளருங்க. என்ன மாதிரி துதியை பத்தி ஒரு பேசுறாரு, உங்களுடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயம். பொதுவா சொல்லல, செம்மையான இதயம்னா வெறும் நாவல துதிக்கிறது இல்ல, இதயத்தோடு துதிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. இது சிறந்த வேலை வெறும், அதனால என் உள்ளத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் கட்டளை கொடுக்கிற முழு இதயத்தோடு. ஏன்னா எந்த அளவுக்கும் இதயத்திலிருந்து வருதோ அந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளுகிற துதி. வெறும் வார்த்தை சத்தம் அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை இதயத்துல துதிக்கிறது மாத்திரம், வாழ்க்கையிலையும் ஆண்டவரை துதிக்கிறேன். சில நேரங்களில் ஒரு சில பேர் இயேசுவை வந்து தங்களுடைய சர்ச்சில் தூக்கிட்டு போய் மலை மேல வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அந்த சர்ச்சில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில பார்த்தா கீழே தள்ளி விட்டுருவாங்க. சாத்தா இயேசுவை கூப்பிட்டு போய் மலை மேல தூக்கிட்டு போனான், எதுக்கு கீழே தள்ளுறதுக்கு. அதே மாதிரி சில பேர் சர்ச்சுக்கு வந்து இயேசுவே 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 துதிக்கிறது, ஆனால் அப்புறம் வாழ்க்கையில பார்த்தா இயேசுவை கீழே தள்ளிடுறது. அந்த மாதிரி இல்லை, நம்ம வாழ்க்கையின் மூலமாகவும் ஆண்டவரை துதிக்கும். ஆண்டவர் தான் இந்த பாடங்களை நமக்கு உதவி செய்யட்டும். துதி எவ்வளவு முக்கியம் அதை பத்தி நம்ம படிக்கிறோம். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஜெபம் பண்றவங்க நீங்க செய்யலாம்.